ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான போதம். தலைப்பு சூத்திரம் 4. வழங்குபவர் திரு சௌரிராசன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இப்போ 5 அவஸ்தைகளை இந்த உடலிலிருந்து நாம் அனுபவிக்கிறோம். அந்த செய்தியை மிக விரிவாக சொல்லுகிறார், பார்க்கலாம். 1. அணையா மூலத்து உயிர் அணையும் நாபியினில் சென்று அணையும் சித்தம் இதயத்தின் மன்ற ஏய் 5 நன்முதலின் கண்டத்தின் வாக்காதி மெய்யாதி விட்டு அகன்று வேறு. அணையா மூலத்து 1, எந்த கருவியும் செல்லாத மூலாதாரம். அந்த மூலாதாரத்தில் ஆன்மா ஒடுங்கி நிற்கும் பொழுது அங்கு ஒரே கருவி இருக்கு. அந்த நிலையை என்ன சொல்றோம் நம்ம? சுரியாதீதம் சொல்லுவோம். நீங்க வந்து வேற எங்கேயாவது ஒரு இயக்கத்துக்கு போய் துரியாதீதம்னு படிச்சுட்டு வந்து இங்க வந்து துரியாதீதம்னு சொன்னீங்கன்னா பொருள் புரியாம போயிடும். இங்கு துரியாதீதம் என்று சொல்லுவது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிராணவாயும் நின்று மூச்சித்து மூர்த்தை அற்று போகின்ற ஒரு நிலை. அது எப்பொழுதாவது இந்த உயிருக்கு இந்த வாழ்க்கையில சில சமயங்கள்ல ஏற்படும். அதுதான் துரியாதீதம் என்று சொல்கிறார்கள். தமிழ்ல அதை என்ன சொல்றோம்? உயிர்ப்படங்கள். அருமையான சொல். உயிர்ப்புனா மூச்சு காத்து, மூச்சு காத்து நின்று போற நிலை. சரியா அதை புரிஞ்சுக்கலாம். அது அதிர்ச்சி தரக்கூடிய நிலைகளில் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு அனுபவம். அணையா மூலத்து. அப்ப உயிர் எங்க போய் உட்கார்ந்துருக்கோம்? எங்க போய் உட்கார்ந்துருக்கோம்? மூலாதாரத்தில் போய் உட்கார்ந்துருக்கோம். அப்ப நம்மள்கிட்ட இருக்கிற எல்லா கருவிகளும் செயலற்று போய்விடும். ஒரே ஒரு கருவி தான் இருக்கும். அது என்னன்னா புரட தத்துவம். புரட தத்துவத்துல எத்தனை கருவி இருக்கு? 5. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். அடுத்தது 2. நாபியினில் உயிர் அணையும் ஆன்மா மூலாதாரத்தில் என்று. இப்போ இப்போ மூலாதாரத்துக்குள்ள போகும் பொழுது இருட்டுல இருக்கு. என்ன கருவி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம கேவல நிலையில இருக்கணும், ஆணாமலத்தோட இருக்க முடியுங்களா? நம்முடைய காரண நிலையில கிட்டத்தட்ட அந்த நிலையில தான் இருக்கும் உயிர் அந்த மூலாதாரத்துல இருக்கும் பொழுது. ஏன்னா ஒரு கருவி தான் இருக்கு. அங்கே இருந்து புறப்பட்டு அந்த உயிரானது ஒவ்வொரு அனுபவம் அடையும் பொழுது உயிர் எந்தெந்த இடத்துல இருக்கும்னு சொல்றாங்க பாருங்க. இதெல்லாம் வந்து சாதாரணமா எந்த நூல்களையும் தெரிஞ்சுக்க முடியாது. அங்கே இருந்து புறப்பட்டு எங்க வருது? நாபி, கொப்புள். நாபியில் உயிர் அணையும் ஆன்மா மூலாதாரத்திலிருந்து மேலேறி உந்தியை அடையும் பொழுது முன் சொன்ன குருடனோடு பிராணவாயும் சென்று பொருந்தும். அப்ப இன்னொரு கருவி சேர்ந்துக்குது. இப்போ நல்ல ஒரு அதிர்ச்சியான செய்தியை கேட்டு மூர்த்தி அடைஞ்சு போயிடுறான். ஒரு சில வினாடிகள் மூச்சே வரல. என்னடா பாடுறா, போயிட்டான ஆட்டுக்கான பாடுறா அப்படின்னு சொல்றோம். தண்ணி தெளிக்கிறோம், அடிக்கிறோம், ஏதாவது அழைக்க விடுறோம், மூச்சு வந்துருது. அப்ப பிராணமும் சேர்ந்துக்குது. உயிர் மூலாதாரத்துக்கு போன உயிர் இப்ப எங்க வந்துருது? எப்ப வரும்? நாபிக்கு வந்துடும், கொப்புளுக்கு வந்துடும். இதுக்கு வந்து நம்ம சொல்ல என்ன சொல்றோம்னா துரியம். மூச்சற்று போன நிலைக்கு துரியாதீதம். இந்த நிலைக்கு என்ன பேரு? துரியம். அதுக்கு தமிழ்ல பேருறக்கம். 2 கருவி இங்க இருக்கு, பிராணவாயு, புரடன். இதயத்து சித்தம் சென்று அணையும். அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் விழிப்பு நிலை வருகிறது, மேலும் உணர்வு வருகிறது. உடனே அந்த உயிர் கொப்புள்ள இருந்து புறப்பட்டு எங்க வந்துடும்? இதயஸ்தானத்துக்கு வந்துடும். இப்ப ஒரு சித்தம், ஒரு எண்ணம் தோணும். சித்தம் எங்க இருக்கிறோம் கேக்குறானா இல்லையா? எங்க இருக்கிறனா? நான் ரோட்ல இருந்தேன். ஆதிசி மாதிரி இருக்க நீங்க என்ன என்ன எங்க எப்படி வந்தீங்க கேக்குறமா இல்லையா? அப்போ என்ன ஆகுது? அந்த இடத்துக்கு வந்துருது. இது வந்து தூக்கத்தில் எடுத்துக்கிட்டோம்னா, தூக்கத்தில் நாம் எடுத்துக்கொண்டோம்னால் இந்த நிலை உறக்கம், உறக்க நிலை. எனவே அங்கு 3 கருவிகள் செயற்படுகிறது. சித்தம், பிராணவாயு, புருடர், 3. அதுக்கு அடுத்தது கண்டத்து வாக்கு ஆதி மெய் ஆதி விட்டு அகன்று வேறு 5. இந்த கண்டம் வந்துருது. அதுக்கு அடுத்த நிலை ஆன்மா இதயத்தில் என்றும் கண்டத்தை அடைந்த பொழுது இங்கதான் அது கனவை காணுது. அங்க என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஞானேந்திரியங்கள் 5. ஞானேந்திரியங்கள் என்ன? 5 என்ன? மெய், வாய், கண், மூக்கு, தேவி. கண்மேந்திரியங்கள் கை, காலு, வாய், எருவாய், கருவாய், 5. அந்த கருவிகள் இந்த அந்த 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 கனவு காணும்பொழுது இந்த சொன்ன 10 கிடையாது. எதே ஞானேந்திரியங்களும் கண்மேந்திரியங்களும் அந்த இடத்துல இல்ல. மீதி கருவிகள் இருக்கின்றன. மீதி கருவிகள் 25 கருவிகள் அங்கு வேலை செய்கின்றன. அது என்னென்ன கருவிகள்னா, தன்மாத்திரைகள் 5, வசனாதி விடயங்கள். வசனாதி விடயங்கள் என்ன? அறிகருவிகள், அதாவது செயற்கருவிகள் இருக்கா இல்லையா? செயற்கருவிகள் செய்யக்கூடிய செயல்கள், வாயினாலே பேசுதல், அதான் வசனம். வாயினாலே பேசுதல், அப்புறம் கால்நாள நடத்தல், கைநாள கொடுத்தல் வாங்குதல், அப்புறம் எருவாய் கருவாய், எருவாயினாலே விடுதல், அதாவது உள்ள இருக்கிற கழிவுகளை விடுதல், கருவாயினாலே இன்பம் அனுபவித்தல். ஆக பசனாதி விடயங்கள் 5, வாயுக்கள் 10. என்னென்ன வாயுக்கள்? பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்செயன், 10 வாயுக்கள் செயல்படுகிறது. அப்புறம் அந்த கரணங்கள் 4 செயல்படுகிறது, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அப்புறம் புருட தத்துவம், எல்லாம் சேர்த்தா 25 தத்துவம். இதுல இந்த இடத்துல செயல்படாமல், கனவுல செயல்படாமல் போகக்கூடிய தத்துவம் என்னன்னா ஞானேந்திரியங்களும் கண்மேந்திரியங்களும். அதுக்கு அடுத்தது நம்ம நனவு நிலைக்கு வர்றோம். நனவு நிலையில வரும்பொழுது நன்முதலில் வாக்காதி மெய்யாதி மன்ற ஏய் 5, அப்பொழுது 35 கருவிகள் வேலை செய்யணும். இதுதான் முழுசா வேலை செய்யுது. இப்ப கூட சில கருவிகள் வேலை செய்யாம இருக்கு, அதனாலதான் நமக்கு அறிவு முழுசா வேலை செய்ய மாட்டேங்குது. எல்லா கருவியும் வேலை செய்யாதுன்னா ஞானிகளுக்கு வேலை செய்யும். இப்ப 35 கருவிகள் வேலை செய்கிறது. இப்ப உயிர் எங்க வந்துருது? கண்டத்திலிருந்து லாடஸ்தானத்துக்கு வந்துருது. லாடஸ்தானத்துக்கு வந்துருது. இப்போ என்னென்ன கருவிகள் செயல்படுதுன்னா மொத்தம் 35 கருவிகள் பேரு சொல்ற பாருங்க. ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5, தன்மாத்திரைகள், தன்மாத்திரைகள் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற தன்மாத்திரைகள், வசனாதி விடயங்கள் வசனம், கவனம், தானம், விசர்க்கம், ஆனந்தம், அடுத்தது வாயுக்கள், பிராணம், அபானம், வியானம், உதானம், சமானம், நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன் என்ற வாயுக்கள் 10, அந்த கரணங்கள் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற அந்த கரணங்கள் 4, புரட தத்துவம், காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். ஆக எத்தனை கருவி வேலை செய்யுது? 35 கருவிகள் வேலை செய்கின்றன. இப்ப உயிர் எங்க இருக்கு? லாடத்தானதுல இருக்கு. எங்க இருந்து மேல ஏறி இருக்குப்பா?
மூலாதாரம்.
ஆமா, மூலாதாரத்தில் இருந்து இப்படி மேல ஒன்னொன்னா கருவிகள் கூட 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 அறிவு வருது. இங்கிருந்து அறிவு கருவிகள் குறைய குறைய என்ன ஆகுது? அறிவு குறையுது. இது கீழே இருந்து மேல போச்சுன்னா மேலாளவத்தைன்னு பேரு. பேரை பார்த்து போய்விடாதீங்க. மேல இருந்து கீழே இறங்கிச்சுன்னா மூலாதாரத்துக்கு போச்சுன்னா கீழாளவத்தை, மேலாளவத்தை, கீழாளவத்தை. இன்னொரு அவத்தை இருக்கு, அது என்ன தெரியுமா? இங்க இப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுதே நமக்கு கருவிகள் குறையும். சொல்றேன், அது சொல்லுவோம். சரி, அது மத்தியாளவத்தைன்னு பேரு. இப்ப என்னென்னமோ சொல்ற நினைக்க வேண்டாம். உயிரானது இலாடத்தானத்திலிருந்து கீழே இறங்கினால் கீழாளவத்தை, மூலாதாரத்தில் மேலேறினால் மேலாளவத்தை, லாடத்தானத்திலிருந்து இந்த 5 அவத்தைகளையும் அனுபவிக்கிறது. அதை நான் சொல்றேன் உங்களுக்கு உதாரணம். அப்ப சொல்லு, அதுக்கு என்ன அவத்தைன்னு பேரு? மத்தியாளவத்தை. இதெல்லாம் விட வேற ஒரு அவத்தை இருக்கு. அதுதான் நம்ம தினம் பயிற்சி செய்ய வேண்டிய ஒரு அவத்தை. அதுக்கு துரியாதீதம், நின்மல துரியாதீதம். இந்த துரியாதீதம் அறியாமை நாடுகின்ற துரியாதீதம். அந்த துரியாதீதம் என்ன கேட்டீங்கன்னா சுத்தமான துரியாதீத நிலை. எல்லா கருவிகளையும் மறந்து இறைவனை மட்டும் நினைக்கின்ற நிலை. இப்ப எத்தனை அவத்தைகள் இருக்கு பாருங்க? கீழாளவத்தை, மேலாளவத்தை, மத்தியாளவத்தை, நின்மல துரியாதீதம். சரி, பேரை பார்த்து பயப்பட வேண்டாம், ஒன்னும் இல்லை, ஒன்னும் ஒரு விஷயம் இல்லை. சரி, அடுத்த எடுத்துக்காட்டு வெண்பா, இலாடத்தே சாக்கிரத்தை எய்திய உள்ளம், இலாடத்தே 5 அவத்தை எய்தும், இலாடத்தே அவ்வவ இந்திரியத்து அச்சுரைகள் கண்டு அதுவே, அவ்வபத்தில் நீங்கள் அது ஆங்கு. பதவுரை பாருங்க. இலாடத்தே சாக்கரம், சாக்கரம்னா நனவு நிலை. அந்த ஜாக்கிராவத்தையில் மூலாதாரத்திலிருந்து படிப்படியாக மேலேறி முடிவில் இலாடத்தானம் என்னும் புருவனையே அடைந்து, போன பாட்டில் பார்த்தது, கீழே இருந்து மூலாதாரத்திலிருந்து உயிர் எங்க வந்திருக்கு? இப்ப இலாடத்தானத்துக்கு வந்திருக்கு. சாக்கிரத்தை எய்திய உள்ளம், விழுப்பி நிலையை அடைந்த ஆன்மா இலாடத்தை 5 அவத்தை எய்தும், புருவ நடுவிலேயே அனைத்து கருவிகளும் எழுச்சியுற்று செயல்படும் சாக்கரம் முதலிய வேறு 5 அவத்தைகளை அடையும். இவை சகல 5 அவத்தைகள் எனப்படும். அவை யாவை என்றால், லாடத்தே அந்த புருவ நடுவில் அவ்வவ இந்திரியத்து அந்தந்த இந்திரியங்களால் அத்துறைகள் கண்டு அந்தந்த புலன்களை உணர்ந்து அதுவே, அப்பொழுது அவ்வவற்றில் நீங்கள் அந்த புலன்களை உணராது மறந்து விடுதலாகும். மத்தியாலவத்தை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அந்த நம்ம நினைவு நிலையிலேயே நம்ம வந்து 5 அவத்தைகளையும் அடைவோம். புருவ நடுவில் மிக விரைவாக மாறி மாறி வருகின்ற இந்த நினைப்பு, இங்கே உட்கார்ந்துருப்போம், இவ்வளவு பேச்சு நடக்கும், இங்க இவ்வளவு நிகழ்ச்சிகள் நடக்கும், சுத்தமா இது ஞாபகமே இல்லாம வேற எங்கேயும் இருப்போம். அப்புறம் அப்படி முழிச்சு பார்த்து எந்த இடத்துல ஆஹா கொஞ்சம் போயிட்டு என்ன இடையில சொன்னாங்கன்னு தெரியாது இல்லையா? அப்படி எல்லாம் நடக்கும். அப்ப அதுதான் நினைப்பும் மறப்புமாக இருக்கக்கூடிய நிலை புருவ நடு. புருவ நடுவில் மிக விரைவாக மாறி மாறி வருகின்ற இந்த நினைப்பு மரப்புகளை அவரவரும் தம் அனுபவத்தில் வைத்து உணர்ந்து கொள்ளலாம். இதை வந்து தெளிவா விளக்கமா சொல்வது என்பது முடியாது. அதனால நீங்களே உணர்ந்து கொள்ளணும். இப்ப நம்ம இங்கே உட்கார்ந்து இருக்கோம், சுத்தமா இந்த நினைப்பு இல்லாம போயிடுதுன்னா நம்ம வந்து தூக்கத்துக்கு போயிட்டோம், இந்த இடத்த விட்டு தூக்கத்துக்கு போயிட்டோம். அப்ப கருவிகள் வேற ஒன்று நினைக்குது, இந்த இடத்துக்கு தூக்கம். அப்படி இங்கு கூறிய கேவல ஐந்தவத்தை, கேவல ஐந்தவத்தை என்னன்னா, இந்த புருவ நடுவில் இருந்து மூலாதாரம் வரையிலும் செய்யறது, மூலாதாரத்திலிருந்து மேல வர்றது, இதுக்கு கேவல ஐந்தவத்தை பேரு. இந்த புருவ நடுவிலே உணர்றது சகல ஐந்தவத்தை பேரு. இவையே அன்றி வேறு வகை அவத்தையும் உண்டு, அது சுத்த அவத்தை எனப்படும். இப்ப நாலு அவத்தைகள் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. மேலே இருந்து கீழே இருக்கா கீழ அளவத்தை, கீழே இருந்து மேல போனா மேல அளவத்தை, நடுவில் உணர்றது அஞ்சால் அவத்தை, இன்னொரு அவத்தை சுத்த சுத்த அவத்தை, அது நிலமில துரியாது. அது சுவத்தைய சுத்த அவத்தை ஆகிய அதுவும் அங்கு மேற்கூறியன போல ஐந்து வகைப்பட்டு நிகழ்வதாகும். மத்தியாலவத்தை புருவனடியில் எய்தும் ஐந்தவத்தை சகல ஐந்தவத்தை எனவும் மத்தியாலவத்தை எனவும் வழங்கப்படும். சரி, இந்த ஒரு ஒரு செய்தி மட்டும் பார்க்கலாம். கேவல ஐந்தவத்தை, கேவல ஐந்தவத்தை இருக்க, கேவல ஐந்தவத்தைன்னா எது சொல்லுங்க பார்க்கலாம். மேலே இருந்து கிழவர் கிழ இருந்து மேல போறது, இதுதான் கேவல ஐந்தவத்தை. இது வெவ்வேறு இடங்களில் நிகழும் இல்லையா. இப்ப கேவல ஐந்தவன் சகல ஐந்தவத்திலையும் வித்தியாசம் சொல்றேன். சகல ஐந்தவத்தை இந்த இடத்திலேயே அனுபவிப்பது நினைப்பு மறப்புமாக. இப்ப கேவல ஐந்தவத்தை வெவ்வேறு இடங்களில் நாம் உணர்கிறோம். அடுத்தது இந்த அவத்தைகள் நீடித்து நிகழும். தூக்கம்னா ஒரு நிமிடமா தூங்குறோம், நினைப்புல இருக்கா ஒரு நிமிடமா நினைப்புல இருக்கும். அப்ப நீடித்து நிகழும் ஒன்னொன்னு டூரேஷன் ஜாஸ்தி. அப்புறம் இந்த இந்த கேவல அந்த அவத்தையில் லாடத்தானத்திலிருந்து உயிர் கொஞ்சம் கீழே இறங்க இறங்க எங்க போயிடும், அறியாமையில் ஆழ்ந்து விடும். சரி, இப்போ சகல ஐந்தவத்தை இந்த இந்த புருவ நடுவில் இருந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறோமே, நினைப்பு மரபுமாக இருக்கிறமே, அது என்ன, இது ஒரே இடத்தில் நிகழும் இல்லையா. அது ஐந்து இடத்துல நடக்கலாம், இது எந்த இடத்துல நிகழும், மத்தியாலவத்தை ஒரே இடத்தில் நிகழும். மிக விரைவில் நிகழ்வன, இப்ப உட்காந்துருக்கோம் டக்குன்னு வேற ஏன் மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்துடும், மிக விரைவில் நிகழ்வன. இந்த ஐந்தவத்தையில் உயிர் எதை அறிகிறதோ அதிலே அழுந்திவிடும். வீட்டை பத்தி நினைச்சோம்னா வீட்டிலேயே அந்த நினைவிலேயே, இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இப்போ இந்த மத்தியாலவத்தை இருக்கிறதே அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவோம். மத்தியால ஐந்தவத்தை எப்படி இருக்கு கேட்டீங்கன்னா, ஒருவன் கண்ணாடியை காணாடிச்சு போறான், நான் ஒரு ஊருக்கு போறேன், அடிக்கடி அது நடக்கும், ஒரு ஊருக்கு போறோம், மூக்கு கண்ணாடியே நம்ம உடம்போட நல்லா சேர்ந்து இருப்பது போன்ற ஒரு அமைப்பு இது. இந்த கண்ணாடியோட நம்ம ஒரு ஊருக்கு போறோம், ஊருக்கு போன உடனே பஸ் விட்டு இறங்கிறோம், இறங்கின உடனே ஒரு இடத்துல டீ குடிக்கிறோம், டீ குடிச்சிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியில வரோம், டீ குடிக்கிறோம், அப்புறம் நம்ம உறவினர் வீட்டுக்கு போறோம். உறவினர் வீட்டுல கொஞ்ச நாளைக்கு உட்காந்துருக்கோம், போனோம்னா அங்க ஒரு டீப்பாய் இருக்கு, பக்கத்துல உட்காடுறோம், டிஃபன் குடுக்கறாங்க, சாப்பிடுறோம், பேப்பர் இருக்கு, படிக்கிறோம். அங்கேயும் டீ கடையிலயும் பேப்பர் இருந்துச்சு, பார்த்தோம் ஒரு தடவை. அங்க தினத்தந்தி கிடைச்சது, ஒரு வீட்டுல தினமணி கிடைச்சது, பார்த்தோம், திருப்பி வந்துட்டோம், பஸ் ஸ்டாண்டுக்கு திருப்பி வந்துட்டோம். வந்த பிறகு நமக்கு வந்து கண்ணாடியை எங்கே வச்சோம், எந்த இடத்துல வச்சோம் தெரியல. ஆனா எந்த இடத்துல நம்ம கண்ணாடியை தவற விட்டோங்கிற உணர்வே நமக்கு இல்லாம இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது விழிப்புணர்வுதான் எல்லாமே. இப்ப உயிர் எங்க இருக்கு, ஒரே இடத்துல தான் இருக்கு. இந்த இடத்துல கண்ணாடியை தவற விட்டுட்டோங்கிறதே அறியாமல் இருத்தல், அது சாக்கிரத்தின் நனவு நிலையிலே துரியாதீதம். என்ன என்ன காண போச்சுன்னு தெரியல, இப்போ கண்ணாடியா விட்டாச்சு. அப்புறம் எதையோ ஒண்ணு விட்டது மாதிரி ஒரு உணர்வு, எதையோ விட்டுட்டோம், ஏதோ ஒண்ணு இருந்தது இல்லாத ஒண்ணு, இந்த கண்ணாடி உள்ளாடைகள் இதெல்லாம் இல்லைன்னாங்க நமக்கு ஒரு மாதிரி தெரியும் இல்லையா. கண்ணாடி எதையோ ஒண்ணு விட்டுட்டோம், எதை விட்டோம், இன்னும் எதையோ விட்டோம், இன்னும் இன்னும் மட்டும் இருந்தது இல்லாத மாதிரி இருக்க என்று நான் உணர்கின்ற நிலை இப்போ கண்ணாடின்னு தெரியல. அது சாக்கிரத்தில் துரியம், துரியம்னா பேருறக்க நிலை. அப்பவும் என்ன விஷயம் தெரியல. அதற்கு அடுத்தபடியாக எதையோ ஒண்ணு பார்க்க வேண்டி வருது. அப்பதான் கண்ணாடி இல்லாதே சரியா இல்ல, எங்க விட்டுட்டோம், கண்ணாடி தான் காணா போச்சு, நம்மள்ட இல்லன்னு நினைச்ச பொருள் எது, கண்ணாடி. அது வந்து சாக்கிரத்தில் சுழுத்தி கண்ணாடிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனா எந்த இடத்துல தவற விட்டோம்னு தெரியல, கண்ணாடி தான் இல்ல, கண்ணாடி கிடையாது இல்ல, ஆனா எந்த இடத்துல தவற விட்டோம் நம்ம அதை தெரியல. கொஞ்சம் அந்த சாக்கிரத்தில் சுழற்சி நிலை. அதுக்கு அடுத்த நிலையில மறுபடியும் மனம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எங்கெங்க போனோம்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிடும். டீ கடைக்கு போனோம், அங்க தினத்தஞ்சி பேப்பர் இருந்துச்சு. நம்ம டீ குடிச்சோம்னா பக்கத்துல ஸ்டூல்ல வச்சோமா? ஆமா, கனவு நிலை அது. அதாவது சாக்கிரத்திலே கனவு நிலை. இந்த நிலையில நம்ம அந்த டீ கடையில இருக்கிற பக்கத்துல அந்த பெஞ்சிலே வச்சிட்டோமா, இல்ல நண்பர் வீட்டுக்கு போனோமே, அந்த நண்பர் வீட்டுக்கு போன பொழுது பேப்பர் பிடிச்ச கண்ணாடி எடுத்தோமே, எங்க வச்சோம் என்று நமக்கு ஒரு இடத்தை வந்து தெளிவா உணர முடியாமல் அங்கதான் வச்சோமா இங்கதான் வச்சோமா என்று அரைமுறையாக உணர்தல். அது தெளிவா தெரியல, கணக்க கனவுல கட்டதை சொல்ல முடியல இல்லையா. அது நனவில கனவு என்னன்னா அரைமுறையா, ஒண்ணு டீ கடையில இருக்கும், இல்லன்னா நம்ம நண்பர் வீட்டுல இருக்கும், எங்கேயோ ஒண்ணு இருக்கும் என்று அரைமுறையாக உணர்தல். இப்ப கண்ணாடியே காணா போனதே தெரியாம இருந்த நிலையில இருந்து மேல மேல வந்துட்டு இருக்கோம், நம்ம நனவு நிலையில வந்துட்டு இருக்கோம். அதுக்கு பிறகு நல்ல நனவு நிலை வந்து விட்டது. இப்பொழுது என்ன நினைச்சோம், ஆமா டீ கடையில வைக்கல, நல்ல டீ குடுத்தா நம்ம காசை கொடுத்தோம், மறுபடியும் டீ குடிச்சோம், பேப்பரை பார்த்தோம், மறுபடியும் கண்ணாடியை போட்டோமே, நல்லா ஞாபகம் இருக்கு கண்ணாடியை போட்டோம், கண்ணாடி அங்கதான் இருந்துச்சு. அப்போ நண்பர் வீட்டுக்கு போனப்ப என்ன நடந்தது, அவர் கொஞ்ச நாள் பேசி இருந்தாரு, டிஃபன் கொடுத்தாரு, கொஞ்ச நாள் இருங்க பத்து நிமிஷத்துல வந்துருன்னு சொல்லிட்டு வெளியில போனாரு. அப்ப பேப்பர் எடுத்து பார்த்தோம், பேப்பர் எடுத்து பார்த்தா பேப்பரை படிச்சுட்டே இருந்தோம். நம்ம பேப்பரை படிச்சு கொண்டே இருக்கும் பொழுது அப்புறம் அவர் வந்துட்டாரு, உடனே கண்ணாடியை கட்டி கீழே வச்சோம், திருப்பி நம்ம எடுத்து மாட்டிக்கல, அந்த டீ பாயில தான் கண்ணாடி இருக்கு என்று முடிவு செய்யும் பொழுது என்ன ஆகுது, நனவுக்கு வந்துடும். ஆக இந்த மத்தியாலத்தில் இருக்கும் பொழுது நாம் உயிர் படங்கள், பேருறக்கம், உறக்கம், கனவு, நனவு மாறி மாறி அனுபவிக்கிறோம். இதுதான் மத்தியாலவத்தை. ஆக இந்த கீழாலவத்தை, மேலாலவத்தை, மத்தியாலவத்தை, ஆனாலும் உயிர் இந்த அனுபவங்களை அடைகிறது. இந்த உயிரானது இந்த அனுபவங்களுக்கு வேறானது. இந்த உடல் இருப்பதால் தான் உயிருக்கு இந்த அனுபவங்கள் ஏற்படுகின்றன. உடலுக்கும் உயிருக்கும் தொடர்பு இல்லை. உடல் மிற்றிலும் தடமயமானது. உடலை விட்டு உயிர் என்பது இதிலிருந்து வேறானது. ஐந்து அவத்தைகள் அடைந்தால் இந்த உயிருக்கு இந்த ஐந்து அவத்தைகள் ஏன் உண்டாயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உயிருக்கு ஐந்து அவத்தைகள் உண்டாவதற்கு காரணம் இந்த உயிர் ஆணவ மலத்தினுடைய சேர்க்கையினால் தான் இந்த உயிருக்கு இந்த அவத்தைகள் உண்டாயிற்று. ஆகவே ஆணவமல சேர்க்கை இல்லாவிட்டால் இந்த அவத்தைகள் உயிருக்கு அவசியம் இல்லை. ஆனால் இந்த அவத்தைகளும் அவசியப்படுகிறது. ஏனென்றால் இறைவன் வினை வழியை செலுத்தி பல்வேறு அனுபவங்களை இந்த உயிருக்கு தருவதற்காக இந்த அவத்தைகளை எல்லாம் அவன் ஏற்படுத்தி இருக்கிறான். நம்ம ஒன்றே ஒன்று உணர்ந்து பார்க்க வேண்டும். இந்த ஐந்தையும் அனுபவிக்கின்ற எல்லாத்தையும் ஒரு 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 மாலை கோத்தம்னா அந்த மாலைக்குள்ள இருக்கக்கூடியது நூல். அந்த நூலை போல இந்த ஐந்து அனுபவங்களையும் அடையக்கூடியது உயிர். உயிர் என்பது அறிவு நிறைந்தது, அறிவிக்க அறிவது, இறைவனை சார்ந்து இருக்க வேண்டியது, உலகத்தை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லாதது. இந்த ஆணவமலத்தின் சேர்க்கையின் காரணமாக உலகத்தில் நம்ம இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியணும், அந்த ஞானம் வரணும். அதுக்குதான் இவ்வளவு பெரிய ஆராய்ச்சிகளை நாம் செய்கின்றோம். இப்பொழுது நம்ம பார்த்தது கருவிகள் கூட கூட நனவு நிலை வருகிறது. கருவிகள் குறைய குறைய நாம் அறியாமையில் எழுந்துகிறோம். இப்போ கீழாலவத்தையில் அந்த அந்த அவத்தை இருக்கு பாருங்க, அந்த கேவல அவத்தை அடையும் பொழுது நாம் அறியாமையில் ஆழ்ந்து விடுகிறோம். கேவலத்துக்கு போகும்பொழுது அறியாமையில் ஆழ்ந்துடுறோம். மத்தியாலவத்தில் இருக்கும் பொழுது எதுல ஆடுறோம், மத்தியாலவத்தை கேவலவத்தை இருக்கும் பொழுது கீழாலவத்தை மேலாலவத்தை ரெண்டும் போயிட்டு போயிட்டு வரும்பொழுது நம்ம அறியாமையில் ஆழ்ந்து விடுகிறோம், ஆணவத்தோடு நம்ம சேர்ந்துடுறோம். மத்தியாலவத்தை இருக்கும் பொழுது உலக விஷயத்தில் ஆழ்ந்து விடுகிறோம், மாயையில் ஆழ்ந்து விடுகிறோம். இன்னொரு அவத்தை இருக்கிறது, அதுதான் சுத்த அவத்தை. அந்த சுத்த அவத்தையை நாம் வேறுபடுத்தி இது போல நம்ம வேறுபடுத்தி பார்க்க முடியாது. ஞானிகள் அனுபவித்து உணரக்கூடியது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய கருவிகரணங்களை எல்லாம் நாம் இறைவனில் ஒடுக்கிவிட வேண்டும். அதுதான் பெரியவர்கள் ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள. அப்போ அவர்களுக்கு இந்த கருவிகள் எல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கின்றன. கருவிகள் எல்லாம் ரொம்ப வேகமாக வேலை செய்கிறது. அப்படி கருவிகள் எல்லாம் மிக வேகமாக வேலை செய்து கூட வேலை செய்து கொண்ட ஆற்றல் இருக்கிறது. கண்ணுக்கு பார்க்கின்ற திறமை இருக்கிறது, காது கேட்கின்ற திறமை இருக்கிறது. ஆனால் அவர்கள் இறை நினைவிலே ஒன்றி போய் கண்கள் இருந்தும் இந்த உலகத்தை அவர்கள் பார்க்கவில்லை. இப்போ மத்திய அளவத்தில் இருக்கும் பொழுது நம்ம உலகத்தையே சார்ந்திருக்கிறோம் இல்லையா, உலக பொருளை சார்ந்து தானே தேடி அடையிறமா, அப்ப உலகத்தை சார்ந்திருக்கிறோம். கீழாலவத்தில் மேலாலவத்தில் அறியாமையில் ஆழ்ந்து விடுகிறோம். நிம்மல துரியாதீதத்தில் இருக்கும் பொழுது இறைவனையே சார்ந்து விடுகிறோம். நம்முடைய எது யதார்த்தானமோ, இந்த உயிருக்கு எது பற்றுக்கோடோ, உயிருக்கு எது உறுதியோ, எது உயிருக்கு லட்சியமோ அதை சார்ந்துகிறோம். அப்படி சாரும் பொழுது அவர்கள் ஞானிகளுடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். பெரிய புராணத்தில் ஞானிகளுடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். குங்கிலிய கலையனாயனான எடுத்துக்கொள்வோம். குங்கிலிய கலையனாயனா அவருக்கு அவருக்கு எந்த பொருள் கிடைச்சாலும் அதை கொண்டுட்டு போய் இறைவனுக்கு குங்கிலியம் வாங்கி சாத்திடுவார். அப்படி குங்கிலியம் வாங்கி எல்லா இறைவனுக்கே அர்ப்பணிக்கும் பொழுது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, குழந்தைகள் எல்லாம் பட்டினி, இவரும் பட்டினி, ஒரு ரெண்டு மூன்று நாள் அவருக்கு உணவே கிடைக்கல. அப்போ இவருக்கு உலகம் இருக்கிறது, மனைவி மக்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களை பற்றி சிந்தனை இல்லை. அப்ப அவங்க நிம்மல துரியாதீத நிலை அடைகிறார்கள், இறைவனை பற்றி மட்டும் நினைக்கிறார்கள். அப்ப மனைவி என்ன பண்றாங்க, தாலியை கழட்டி அந்த தாலியை கோயில கொடுக்கறாங்க. அந்த தாலியை அவர் வாங்கி கொண்டு செல்கிறார். செல்லும் பொழுது உலகத்தை பற்றி நினைவுதானே இருக்கணும், நமக்குன்னா மத்தியாலத்தில் இருந்து கொண்டு நம்ம உலகத்தை சார்ந்துருவோம், பிள்ளைங்க பட்டினியா கிடக்குது அப்படின்னு கடையில கொண்டு போய் இந்த தாலியை வித்துவிட்டு அரிசி பொருப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுல கொண்டு போட்டுருவோம். ஆனால் இந்த குங்கிலிக்கலை என்ன பண்ணாரு, எதுக்க குங்கிலியத்தை ஒரு வண்டி நிறைய பார்த்தார். பார்த்த உடனே கூப்பிட்ட அவனை பார்த்த உடனே இந்த பவுனுக்கு தெரியான்னு கேட்டு வாங்கிட்டார். கொடுத்தாரு, அவன் பூரா கொடுத்துட்டான். அந்த பவுனுக்கு மேல அவரோட கீழான மதிப்பு தான் அதுக்கு, அதனால அவன் அப்படியே வண்டியோட ஓட்டி விட்டான். நேரம் என்ன பண்ணாரு, வீட்டுக்குள்ள வரல, நேரம் கோயிலுக்கு போயிட்டார். கோயிலுக்கு போனவுடனே அவருக்கு அந்த உணர்வு, அந்த அசதி, பல நாளா சாப்பிட முடியும் இல்ல, அசதியின் காரணமா அங்கேயும் படுத்து வாங்கிட்டார். அப்ப அது நிம்மல துரியாதீதம். நம்ம ஞானியுடைய வாழ்க்கையை ஆராய்ச்சி பார்க்கணும். மற்ற பற்றுகளை விட்டு விட்டு ஒரே பற்றில் அவர்கள் ஆழ்ந்திருக்கிறார்கள். பிராணன் இருக்கா இல்லையான்னு கூட அவர்களுக்கு தெரியாது. இப்ப நம்ம இவரை பாத்தீங்கன்னா, இந்த இதுக்கு உதாரணமாக எடுத்து கண்ணப்ப நாயனார் பார்த்தார். யாக்கை தன்பரிசும் வினை இரண்டும் சாருமலம் மூன்றும் அற அன்பு பிழம்பாய் தெரிந்தார். உடம்பு நினைவில்லை, வினையினுடைய செயற்பாடு இல்லை, மரங்கள் இல்லை. அவர் எந்த நேரம் குடிமித்தேவரை பார்த்தாரோ அந்த நேரம் குடிமித்தேவரை தற்றிய பற்றி சிந்தனையை தவிர வேறு சிந்தனை அவருக்கு இல்லை. அவர் தன்னுடைய பத்தியை மறந்தார். குடிமித்தேவருக்கு தான் சாப்பாடு போகணும்னு நினைச்சார், அவருக்கு தான் பாதுகாப்பு வேணும்னு நினைச்சார். இந்த காட்டுல உட்கார்ந்துருக்காரு சாமி உட்கார்ந்துருக்காரு, அவருடைய அறிவு மடப்பட்டு போகிறது. அதனால அவர் இறைவன் மேல இருந்த மீதுர்ந்த பக்தியினால அவர் மற்றவற்றை பற்றி சிந்திக்கல, கொஞ்சம் கூட அறிவு கூட பயன்படுத்தல. ஓ, தனியா இருக்காரு இவர் காலமா, இவ்வளவு காலமா அவர் தனியா இருந்திருக்காரு. இவர் பாக்குறதுக்கு ஆறு நாள் தானே அவர் இருந்தாரு, அவரு எவ்வளவு காலமா இருக்கிறார். இருந்தாலும் இந்த குடிமித்தேவர் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கிறார். இங்கு நிறைய மிருகங்கள் இருக்கிறனவே, இவர் ஏதாவது பண்ணிட்டான் என்று வில்லும் கையுமாக அங்கேயே காவல். அப்போ தன்னை மறந்தார். தன்னை மறக்கின்றவன் ஒருவனால் தான் பசியை மறக்க முடியும். பசி இருக்கிற உணர்வே அவருக்கு இல்ல. அப்ப 24 மணி நேரம் முழித்துக் கொண்டே ஆறு நாளும் விழித்துக் கொண்டிருந்திருக்கிறார். யாராலும் முடியுமா, தூக்கத்தை வெல்ல முடியாது, பசி வெல்ல முடியாது, உடலிலே தோன்றிய உணர்வுகள் அதை வெல்லவே யாராலும் முடியாது. அப்ப தூக்கத்தை மறந்தார், அவர் உணவை மறந்தார், தன்னையும் மறந்து விட்டார். தான் ஒரு அரசகுமாரன், வேடருடைய தலைவன், நாம வேட்டைக்கு வந்திருக்கிறோம் என்று தன் பணியும் வினை இரண்டும் யாக்கை தன்பரிசும் வினை இரண்டும் சாருமல மூன்றும் அற எல்லா வினைகளும் அவரை விட்டு விலகி அவர் நின்மல துரியாதீதத்தில் அவர் நிலை பெற்றிருந்தார். துரியாதீத நிலையில அவர் இருக்கிறார். எல்லாத்தையும் மறந்து போச்சு. ஒரே நினைவு அவருக்கு இறை உணர்வு. அந்த உணர்விலே அவர் திளைத்திருந்தார். ஏற்பகை நாயனார் வந்து கேட்கிறாரு, அவர் ஒரு தூர்த்தனாக வந்து சிவபெருமான் கேட்கிறார், யாதாகிலும் எம்பக்கல் ஒரு பொருள் உண்டாகில் அது உம்முடையது, சிவனடியாருக்குடையது. எப்படி ஒரு இந்த கடிகாரம் யாராவது வந்தா ரொம்ப வேண்டிய வந்தா எடுத்து கொடுத்துருவனும், ஒரு பென்சில் எடுத்து கொடுத்துருவனும், இந்த கடிகாரம் கூட கொடுக்க மாட்டோம். நம்ம சாதாரண பொருள்களை வேணுமோ எடுத்து எப்படி தாராளம் கொடுத்துருவனும். இந்த உலகத்தில் உழைக்கின்ற அத்தனை பொருளும் உன்னுடையது என்று அவருக்கு சிந்தனையிலே அழுத்தமான உணர்வு. அதனாலதான் மனைவி வந்து கேட்கும் பொழுது கூட இது என்னுடையது என்று அவர் நினைக்கவில்லை, இது சிவனுடைய யாருடையாது. ஏதேனும் எம்பக்கள் நீ கேட்கிற பொருள் என்கிட்ட இருக்கணும்னு அவர் வேண்டுகிறார்கள். அப்போ முற்றிலும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருந்தும் கூட அவர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் விட்டுவிட்டார்கள். நிம்மல துரியாதீத நிலையிலே அவர்கள் இருந்தார்கள். ஒவ்வொரு நாயன்மாருடைய வரலாறு ஆராய்ந்து பாருங்கள். ஆனாய நாயனார் அவர் புலங்களை ஊதிக்கொண்டே இருக்கிறார். வேற எந்த சிந்தனையில சிவாயனம் ஊதிக்கொண்டே இருக்கிறார். முற்றிலும் உலகம் மறந்து போய்விட்டது. ஆனால் அவருடைய வாயிலிருந்து வருகின்ற ஒளிதான் இந்த உலகத்து உயிர்களை எல்லாம் மயக்கியது. அவர் இறைவனையும் தன்னிடம் கொண்டு வருமாறு ஏற்பகை நாயனாரை போன்ற ஒரு உன்னதமான வரலாறு உலகத்திலேயே இதுவரை யாரும் பார்த்திருக்க முடியாது. சிவபெருமானே அலறான், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை உயிர்களுக்கும் அபயம் கொடுக்கக்கூடிய சிவபெருமான், நான்மறை முனிவாவோலம், இதுவரலும் கொண்டாடி மனைவியோட முத நாள் ராத்திரி வரலும் இருந்திருக்கிறார். அவரை பார்த்து சொல்றான் சிவபெருமான், சொல்கிறான், நான்மறை முனிவா ஓலம், அயற்பிலாதானே ஓலம் என்று அவனை அபயம் கேட்கிற அளவுக்கு உயர்ந்தார். அப்படின்னா அவர் முற்றிலும் தன்னை மறந்து விட்டார். அப்ப நின்மல துரியாதீதத்தில் அவர்கள் நிலை பெற்றிருக்கிறார்கள். இந்த பயிற்சியை நாம் சைவர்களாகிய நாம் அவசியம் செய்யணும். நான் சிவபிரகாசில் இதை பத்தி விரிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சிவபிரகாசில் மிக விரிவாக அதை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். சைவருடைய தியானம் இந்த தியானம் தான், எத்தனையோ தியான முறைகளை எல்லாம் சொல்லியிருக்கிற அந்த தியானம் எல்லாம் மீண்டும் நம்ம அறியாமையில கொண்டு வந்து விட்டுரும். ஆனால் இந்த தியானத்தை ஒருவன் செய்தால் ஆணவமலமாக ஆராய்ச்சியை பற்றி ஆராய்ந்து அந்த ஆணவமலமாகிய அடுக்கு நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்று சிவச்சார்பு எய்தி, ஏன்னா உயிருடைய தன்மை என்னன்னா எதை சார்கிறதோ அதனுடைய தன்மை வரும். அப்போ இறைவனை சிவபெருமானை இந்த உயிர் சார்ந்திருந்து மற்றவைகளை எல்லாம் அந்த நினைவில் இருந்து அது ஒதுக்கி வைத்து விடுமானால் இந்த உயிர் சிவச்சார்பு எய்தி ஆணவமலத்திலிருந்து எளிதாக வெளிப்பட்டுவிடும். ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரியான தியானத்தை நின்மல துரியாத அந்த தியானத்தில் நாம் ஆழ்ந்து போக வேண்டும். ஒரு பம்பரம் சுத்தது பாருங்க, அந்த பம்பரம் சுத்தி கொண்டு இருக்கும் பொழுது அது இயங்கிக் கொண்டும் இருக்கும், நிலையாக நின்று கொண்டும் இருக்கும். ஒரு பம்பரத்தை தூக்கி இப்படி நெட்டு வைங்க, நிக்குமா எங்கேயாவது விழுந்துடும். அது இயங்கிக் கொண்டும் இருக்கும், அதே சமயத்தில் நின்று கொண்டும் இருக்கும். அது போல நம்முடைய எல்லா கருவிகளும் நம்முடைய உடலில் இருக்க அத்தனை கருவிகளும் இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். காது கேட்க வேண்டும், கண்ணு பார்க்கணும், மூக்கு முகர வேண்டும், வாய் துவைக்க வேண்டும், மெய் உணர வேண்டும். ஆனால் இவ்வளவு செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இந்த உலகத்தில் இந்த பொறிகள் எல்லாம் ஈடுபடாமல் முற்றிலும் இந்த உயிரானது இறைவனிலே ஒன்றி போயிருக்க வேண்டும். இது அடைய முடியாத விஷயம் இல்ல, நம்முடைய பயிற்சியினால் இந்த விஷயத்தை நாம் அடைந்து விடலாம். ஒவ்வொரு நாளும் இந்த பயிற்சியை நாம் நம்ம கேட்கற இந்த 10 பாச உண்மைகள் இதெல்லாம் ஏதோ ஒரு ட்ரை சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம நினைப்போம். இது வந்து இந்த விஷயத்தை வந்து கேட்கறது கடினமான, ஆனால் இந்த உன்னதமான இந்த துரியாதீத நிலைக்கு அழைத்து செல்வதற்காக இவைகளெல்லாம் ஒரு படிகளாக அமைகின்றன. நாம் படிக்கிறதெல்லாம் இதெல்லாம் நல்ல பின்பற்றி வந்தால் இந்த தியானம் உங்களுக்கு சுலபமாக அமைந்துவிடும். ஒவ்வொரு நாளும் நீங்க இன்னிலிருந்து முயற்சி பண்ணலாம். ஒரு இடத்துல உட்கார்ந்து நாம் இறை சிந்தனையோடு அப்படி இருந்து கொண்டு மெல்ல மெல்ல அப்படி அந்த சிந்தனையில் நம்ம ஆடும் பொழுது மற்றவர்களெல்லாம் தானாக ஒன்று ஒன்றாக ஒரு நாளில் வந்துடாது. இந்த பதிபத்து பாச உண்மைகளை நாம் நாள்தோறும் நன்றாக சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்து ஒவ்வொருத்தருடைய இயல்பையும் பற்றி சிந்திக்க வேண்டும். இந்த சிந்தித்து நாம் இறைவனியனுடைய உணர்விலேயே நாம் ஒன்று வேண்டும். ஒன்றி ஒவ்வொன்றாக இந்த உலகத்தை ஒவ்வொரு கருவிகளாக நம்மிடமிருந்து அவைகளுடைய செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுதும் கூட அவைகளுடைய ஈடுபடாமல் உலகத்தில் ஈடுபடாமல் அவைகளிலிருந்து மேலாக நாம் இறைவனி சிந்தனையிலே நாம் நிலை பெற்று இருக்க வேண்டும். அதான் மற்ற பற்று எனக்கு இன்றினின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், வேற எந்த சிந்தனை இல்ல. அப்படி பாவிக்க பெற்றலும் பிறந்தேன், யாரு பிறக்கிறானா, யாரு இந்த நிர்மல துரியாதீதத்தை அந்த தியானத்தை யார் ஒருவன் செய்கிறானோ அவன்தான் உண்மையிலேயே பிறந்தவனாகிறான். உயர்ந்த வாழ்க்கையிலே அவன் இருபிறப்பாளனாகிறான். துவிஜன் சொல்றாங்க இல்லையா, இந்த பூணூல் போட்டவொன்னே துவிஜன் சொல்லுவாங்க. அதுபோல ஒரு மனிதன் இந்த உணர்வை அடைய வேண்டும். பற்று நான் மத்தியிலேன் கண்டாய், மற்றும் நான் பற்றிலேன் கண்டாய் என்று மணிவாசர் பெருமாள் சொல்லுவார். ஆகவே இந்த உன்னதமான நிலையிலே நாம் ஒவ்வொரு நாளும் பயிர் செய்ய வேண்டும். அப்படி பயிர் செய்வதற்கு தான் இந்த கருத்துக்களை தான் உங்களுக்கு உதவி அமையும். நாம் இந்த உடம்பு வந்து ஜடப்பொருள், அந்த கரணம் உட்பட எல்லாம் ஜடப்பொருள். ஆகவே இந்த ஜடப்பொருளோடு நாம் ஒரு காரியத்திற்காக சேர்ந்து இருக்கிறோம். ஆணவலத்தை நீக்குவதற்காக கருவியாக இறைவன் நமக்கு படைத்து இதை தந்திருக்கிறான். ஆகவே இந்த உடலிலிருந்து நாம் நீங்க வேண்டும். நாம் உயிர் பொருள், அறிவுடை பொருளாகிய நாம் அறிவுடை பொருளாகிய இறைவனை சார்ந்து நிற்க வேண்டும். இந்த சிந்தனையை நம்ம வந்து திரும்ப 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 கொண்டு வந்து அப்படி இறைவனிலேயே நாம் ஒன்று போய் அப்படி பயிற்சி செய்தோமானால், தினந்தோறும் இந்த பயிற்சியை நாம் செய்தோமானால் மிக விரைவிலேயே சிவமாம் தன்மை நம்மாலே அடைய முடியும். 4வது சூத்திரம் ரொம்ப எல்லா சூத்திரமுமே ஒவ்வொரு சூத்திரமுமே அந்தந்த சூத்திரத்தையும் அப்படி தான் சொல்லணும். நம்ம மிக உன்னதமான நிலைக்கு நம்மை அழைத்து செல்கிறது. அதற்கு இந்த 4வது சூத்திர சிந்தனைகளை நாம் நம்முடைய ஞான உயர்வுக்காக இந்த சைவ சித்தாந்த உண்மைகளை எல்லாம் கேட்டு சிந்தித்து தெளிந்து இதை அனுபவப்படுத்திக் கொண்டு மேலும் மேலும் நாம் உன்னதமான நிலை அடைவதற்கு உயர வேண்டும் என்று சொல்லி இதையோடு நிறைவு செய்வோம். இந்த 5வது சூத்திரமும் 6வது சூத்திரம் இனிமேல் வந்து நம்ம படிக்க போற சூத்திரம் எல்லாம் இதுவரையிலும் இலக்கணங்களை பார்த்துருக்கிறோம். இனிமேல் வரக்கூடிய சூத்திரங்கள் எல்லாம் இதுவரையிலும் இயல்புகள் இலக்கணங்களை பார்த்து விட்டோம். இனிமேல் நாம் என்ன செய்யணும்? 5வது சூத்திரம் வந்து ரொம்ப முக்கியமான சூத்திரம். இறைவன் நமக்கு செய்யல முதல் உபகாரம், அந்த முதல் உபகாரத்தை பற்றி சொல்லுகிறது. அப்புறம் 6வது சூத்திரம் உயிருடைய தன்மை என்ன. 7வது சூத்திரம் உயிர் இந்த கடவுளை அடைவதற்கு உரிமை உடையவர் யார். அப்புறம் 8வது சூத்திரம் அப்படி தெரிந்து கொண்ட உடனே அந்த உயிர் ஞானத்தை அடைய வேண்டும். உயிர் வந்து ஞானத்தை அடையிறதுக்கு உயிர் தான் தகுதியானது. அந்த ஞானம் எப்படி வரும் அப்படின்னா, ஞானம் குருநாதனால் வரும். குருநாதன் நமக்கு சொல்லக்கூடிய சாதனம் என்ன? 9வது சூத்திரம் அந்த திருவைந்தெழுத்தினுடைய உண்மைகளை பற்றி சொல்லுகிறது. எட்டாவது சூத்திரம் சரீகிரி யோகம் சாதனைகளை பற்றி சொல்லுகிறது. அப்படியே தொடர்ந்து 10-11 ஆகிய சூத்திரங்கள் இந்த சாதனத்தை செய்வதனாலே நமக்கு அடையக்கூடிய உன்னதமான பலன்களை பற்றி சொல்லுகிறது. ஆகவே இனிமேல் வருகின்ற எல்லா செய்திகளுமே நம்மை ஒரு மேலான நிலைக்கு, தெய்வீக நிலைக்கு, சிவம் தன்மை அடையக்கூடிய நிலைக்கு நம்மை உயர்த்தி செல்லக்கூடியதாக அமைகின்றன. ஆகவே இந்த சிந்தனைகளில் நாம் ஈடுபட்டு இதனுடைய நினைவிலே தங்கியிருந்து செயலாக மலர்ந்து நாம் எல்லோரும் சிவம் தன்மை அடைவதற்கு எல்லாம் வல்ல சிவமும் நமக்கு